கேட்டுட்டு இருக்கிறது 107.4 பண்பலையில் விவசாயி சமுதாய வானொலி. யோகமும் மனித மாண்பும். யோகமும் மனித மாண்பும் வரிசையில் யோகத்தின் வகைப்பாடுகளில் இன்று இடம்பெறுவது கர்மயோகம். வழங்குபவர் கோவை மாச்சம்பாளையம் மனவளக்கலை மன்ற தவ மையம் மற்றும் ஆன்மீக கல்வி மையத்தின் திட்ட அலுவலர் பேராசிரியர் என் கலைச்செல்வன் அவர்கள்.
வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. விவசாயி சமுதாய வானொலி 107.4 நேயர்கள் அனைவருக்கும் அன்பனின் பணிவு கலந்த வணக்கமும் வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று நம்ம சிந்திக்க வரக்கூடிய தலைப்பானது கர்மயோகம். யோகத்தின் வகைப்பாடுகளில் கர்மயோகம். இதில் வந்து நான்கு இருக்கு: பக்தி யோகம், கர்மயோகம், ராஜயோகம், ஞான யோகம், ஹடயோகம்னு பல இருக்கு. இப்போ கர்மயோகம் என்று சொன்னால் எப்படி? இப்போ முதல்ல வந்து போன இடம் சிந்தித்தோம், பக்தி, முழுமையாக நம்பிக்கை வைத்து இறைநிலையை அடைவதுன்னு. இப்போ என்ன சிந்திக்க போகிறோம்னா, நம்ம செய்கிற காரியத்தினால எப்படி இறைநிலையை அடைவது, இறைநிலையோடு செய்கிறது, அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. அப்போது இறைநிலை என்றால் என்னங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இறைநிலை என்றால் என்ன, அப்போது தெய்வம்னா என்ன, கடவுள் என்ன. கடவுளுங்கிறது வந்து அன்பும் கருணையும் உடையது, எல்லாருக்கும் எல்லாவற்றையும் வழங்குவது, கேட்டவர்க்கு கேட்டதை கொடுப்பது தான் இறைநிலை. அதற்கு தான் இறைநிலைக்கு, இறைநிலைக்கு நம்ம ஒன்றும் கொடுக்க வேண்டியதில்லை. ஆனால் நம்ம நினச்சிட்ருக்குறோம், நான் போய் ஆடு வெட்டிடலாம், 100 பவுன் செயினை கொண்டு போய் காணிக்கை ஆக்கிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் கடவுளுக்கு என்னென்ன உருவம் இல்லை, குடலும் இல்லை. அவன் இறைநிலை எதை எதை சாப்பிடும், நீ கொடுக்குற சாப்பிடுதா, இல்லை கடவுள் பெயரை சொல்லி நம்மளே சாப்பிடும். யோசனை பண்ணி பாருங்க. அப்போது இந்த கடவுளுக்கு வந்து என்ன தேவை, அப்போ என்ன நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா, கடவுள் என்றால் யார், கடவுளின் நிலை என்ன. இப்போ கடவுளுங்கிற ஒரு இருக்கிறாரன்னா, கடவுள் என்பவர் ஒருத்தர் இல்லை, கடவுள் என்பது இல்லவே இல்லை, அவ்வளோதான். அப்போ கடவுள் இல்லைன்னு சொன்னால் கடவுள் ஆற்றலையாக இருக்குது, அது வந்து உருவமற்ற அருவமான ஒரு நிலை தான் இறைநிலை. அப்போ அந்த இறைநிலையில் ஆற்றல் இருக்குது, எல்லாமே இருக்குது, பிரபஞ்ச தோற்றங்கள் இருக்குது, ஓரறிவு தாவரத்திலிருந்து ஐந்தறிவு விலங்குகள் வந்து மனிதனாக மாற்றக்கூடிய தன்மைகள் அத்தனையும் அடங்கியிருக்கு. அப்போது இந்த இறைநிலையின் தன்மைகள் என்னென்னு கேட்டிங்கன்னா, அன்பும் கருணையும். அன்பும் கருணையும் இருந்தால் அங்கே இறைநிலை இருக்குது. அதற்கு நமக்கு என்ன வேணும்னா, மன தூய்மை வேணும், வினை தூய்மை வேணும். மனம் தூய்மையாக இருக்கும் போது வினை தூய்மை வரும். வினை என்பது என்னென்னா, கர்மா, நம்ம செய்கின்ற செயல்கள். அப்போ நம்ம செய்கின்ற செயல்கள் எப்படி இருக்கணும், வினை தூய்மை, தூய்மையுடையதாக, அறம் சார்ந்ததாக இருக்கணும். அப்போ இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, கர்மயோகத்துக்கு என்ன விளக்கம் சொல்கிறாங்கன்னா, கர்மா கூட்டல் யோகம் கர்மயோகம். கர்மம் என்றால் என்ன, செயல், நம்ம செய்கிற செயல். யோகம் என்பது அறம், செயல் அறம்னு சொல்கிறாங்க. அப்போ அறம் என்பது உங்களுக்கு ஏற்கனவே நல்லா விளக்கி சொல்லியிருக்கிறேன், திரும்ப ஒரு இடம் சொல்லிக்கிறேன். அறம் எனப்படுவது ஒழுக்கம், கடமை, ஈகை, இந்த மூன்றும் கலந்தது தான் அறம். அப்போ இந்த மூன்றும் கலந்தது ஒழுக்கம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ துன்பம் தராத எண்ணங்கள் செயல்கள் எல்லாம் நல்ல எண்ணங்கள், நல்ல நினைவுகள், நல்ல செயல்கள், நல்ல பதிவுகள். ஆனால் அதே மாறாக துன்பம் கொடுத்தா தீய எண்ணங்கள், தீய செயல்கள், தீய பதிவுகள், இவ்வளவுதான். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இதில் வந்து நல்ல எண்ணங்களாக எடுத்து வச்சுக்கிறோம். அப்போ இதை பண்ணும்பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா, செயல் செய்கின்ற செயல் வந்து நல்லதையே சேர்ந்திருக்கு. அப்போ எப்பொழுதுமே நல்ல எண்ணங்களையே நினைத்து கொண்டிருக்க வேண்டும், நல்லதை பற்றியே சிந்திக்க வேண்டும். முதல்ல நம்மை பற்றி நல்லா சிந்திக்கணும், என்னுடைய உடம்பு நல்லா இருக்கணும், என்னுடைய மனம் நல்லா இருக்கணும், என்னுடைய மனம் தூய்மையாக இருக்க வேண்டும், எனது உயிர் வளம் பெற்று இருக்க வேண்டும். இப்படி நம்மளை பற்றி நல்லா சிந்திச்சு முதல்ல எப்பவுமே வச்சுங்க. நம்ம செய்கிற செயல் முன்னால் நம்ம நல்லா அந்த தகுதி உடையவனாக இருக்க வேண்டும். செயல் அர்த்தத்தில் முக்கியமான ஒரு அம்சத்தை, நம்ம செய்கின்ற நபர்கள், நாம் சொல்கின்றவர்கள், மற்றவர்களுக்கு சொல்கின்றவர்கள் நம்மளது முதல் தகுதியுடையவர்களாக, தரமுடையவர்களாக, திறமுடையவர்களாக இருந்தால்தான் அதை கேட்பவர்களும் அதை நடைமுறை செயல்படுத்த முடியும். தகுதியற்று நம்ம போய் சொன்னோம்னா, ஏதாவது செயல்வடை தத்துவத்தில் ஒரு நல்ல நினைவு வச்சுங்க, நம்ம என்ன நினைக்கிறோமோ என்ன சொல்கிறோமோ அதுதான் விளைவாக வந்துடும். அதனால் நம்ம சொல்லும் பொழுது அதை வந்து மனம் நிறைவாக, மன தூய்மையாக, நல்ல எண்ணத்தோட, தூய்மையான மனதோடு சொல்லப்பட வேணும். பழகி கொண்டீங்கன்னா அதை வந்து இதாக, அப்போ வந்து வினை தூய்மை. இப்போ வந்து திருக்குறள் என்ன சொல்கிறாருன்னா, மன தூய்மை வினை தூய்மை இருந்தால் தான் திருவள்ளுவரே சொல்லியிருக்கத்தான், எல்லாருமே தெரியும். மனம் என்பது என்னன்னா அதுதான் இறைநிலை. மனம் என்பது இறைநிலை. மனசாட்சிப்படி சொல்கிறோன்னு சொல்கிறது இல்லைங்களா, அதனால் வந்து என்னன்றி எப்போ மனதை எப்போவும் மகிழ்ச்சியாக வச்சுட்டு இருக்கணும். அப்போ அந்த மாதிரி மனதை மகிழ்ச்சியாக வைத்து கொண்டு ஒரு செயல்களை ஆற்ற வேண்டும். அதுதான் அறம் சார்ந்த கடமையாச்சா. இப்போ முதல்ல சொல்லிட்டேன், ஒழுக்கத்துக்கு விளக்க சொல்லிட்டேன். கடமை வந்து ஒரு மனிதனுக்கு ஐந்து வகையான கடமைகள் இருக்கிறது. தான், குடும்பம், சுற்றம், ஊரார், உலகோர், அவ்வளோதான். ஐந்து பேருக்கும் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது. முதல்ல யாருக்குன்னு கேட்டீங்கன்னா தனக்கு தான். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம மனது தான், நம்மை பற்றி சொல்கிறோமில்ல, நான் கரெக்டாக இருக்கணும், என்னை நாம் தகுதியுடையவனை ஆக்கிக்கொள்ள வேண்டும். தகுதியுடையாக இருந்தால் அடுத்தது செயலுக்கு போகலாம். அப்போ வந்து அடுத்தது குடும்பத்தில் இருக்கவனுக்கு தேவையானவைகளை செய்யணும். அன்பும் கருணையும் எங்கே பார்த்தாலும் அன்பும் கருணையோடையும் செஞ்ச பழகிட்டே வந்தோம்னா இறைஞ்சோடைய ஒன்றிய அதே நமக்கு இதாயிரும். அதாவது எப்பவுமே ஒரு காரியங்களை பழக்கமாக தொடர்ந்து செய்ய செய்ய அதே வழக்கமாக வந்துடும். வழக்கமாயிடுச்சுன்னா அப்புறம் அப்படியே நம்மளுடைய பிளட்டை ஊறிடும். அப்போ நம்ம மறந்தாலும் அதை நம்ம மறக்க மாட்டோம், நல்லது ஆட்டோமேட்டிக்காக நடந்துட்டு இருக்கு. இத்தகைய திறமையில வச்சுட்டு கொண்டு அதை வந்து செய்யும் பொழுது நீங்கள் எண்ணம், சொல், செயல் இந்த மூணு நல்லா வச்சுக்கணும். நினைக்கின்ற எண்ணங்கள் உயர்ந்தவைகளாக இருக்க வேண்டும். அந்த உயர்ந்தவையாக இருக்கிறதையே சொல்ல பழகணும். சொல்ல பழகினதையே வந்து செய்ய முடிக்கணும். நம்ம வந்து நல்லா இருந்தால் தான் நல்லது நடக்கும், நல்லது செய்யும். நம்ம போய் செய்கிற காரியங்கள் சிறப்பாக இருக்கு. நான் வந்து கெட்டதாக இருந்தேன்னா செய்வேன். அதனால் வந்து எப்போவுமே கர்மயோகத்தில் எல்லாருமே தெரிஞ்சுங்க, கர்மயோகத்துக்குள்ள செயல் செய்கிறவங்க அத்தனை பேருமே எண்ணங்களை நல்ல உயர்ந்ததுன்னா எப்போவுமே வச்சுட்டு கொண்டோம் மனதை. ஏன்னா எண்ணத்தின் வலிமை அளப்பரியது. எண்ணத்தின் ஆற்றலங்கிறது நீங்கள் எல்லாம் நினச்சிங்கன்னா பிரபஞ்சத்தில் எண்ணத்திற்கு அப்பால் எதுவுமே இல்லை. நீ நினைச்சா நடந்துடும். நல்லது நினைத்தாலும் நடக்கும், கெட்டது நினைத்தாலும் நடக்கும். நீங்கள் நல்லது நினச்சிக்கிறீங்க, நல்லதே நடக்குது. கெட்டது நினச்சி நடக்குமான்னு நினைக்கிறீங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, ஐயா வாயில் தானே சொல்கிறான், வாயில் சொன்னால் என்ன சுட்டுருமா, தீயன்னு சொன்னால் சுட்டுருமான்னு கேட்குறாரு. தீ என்று சொன்னால் சுடாது, ஆனால் செயல்முறைகள் மற்ற எல்லாத்தையும் சுட்டுரும். அதுதான் அனுபவத்தில் தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா இருங்கன்னு ஒருத்தர் வாழ்க வளமுடன்னு சொன்னீங்கன்னா அந்த நல்ல மகிழ்ச்சியான இது இருக்கும். நீங்கள் ஒருத்தரை பார்த்து நாசமாக போகட்டும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் இந்த வார்த்தையை ரெண்டு வார்த்தைக்கு வச்சு நல்லா கம்பேர் பண்ணி பாருங்கள். நல்லா இருங்கன்னு சொல்லும் பொழுது உங்கள் மனநிலை எப்படி இருக்குன்னா மகிழ்ச்சியாக இருக்குது, மனநிறைவாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, எல்லாமே இருக்குது. நீ நாசமாக போகணும்னு சொல்லும்பொழுது சொல்லும் பொழுதே உங்களுக்குள்ளேயே நீங்கள் என்ன நாசமாக போகணும் அடுத்தன்னு சொல்கிறதில்ல, உங்களுக்கு தான் நீங்கள் சொல்லிக்கிறீங்க. இதெல்லாம் அடிப்படை தெரிஞ்சுங்க. எண்ணம் என்பது என்னென்னா அலையக்க தத்துவத்தில் போகிறது. போயிட்டு அங்கே மோதி இங்கே வந்து திரும்ப நமக்கே பிரதிபலிச்சுன்னு அவங்களையும் நாசம் பண்ணு, நம்மளையும் நாசம் பண்ணும். இப்போ தேவையா? அதாவது தானும் கெட்டு அடுத்தவனையும் கெடுக்கிறது தேவையா? மனுஷனுக்கு தானும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்பது தேவையா, தானும் கெட்டு அடுத்தவனையும் கெடுக்கிறது தேவையா? நீங்களே முடிவு பண்ணீங்க. நீங்கள் அதனால் இன்றையிலிருந்து கேட்கின்ற நேயர்கள் அனைவரும் எப்பொழுதும் விமர்சாபத்தை கொடுக்காதீர்கள். யாருக்காக இருந்தாலும் சாபத்தை கொடுக்கிற பழக்கத்தை மறந்துடுங்க. மறந்தால்தான் நீங்கள் மனிதராக முடியும், இறைவனாக முடியும். அப்போ இல்லைன்னு சொன்னால் நீங்கள் மனிதர்களாகவும் இருக்க முடியாது, தெய்வமாக முடியாது. மிருகங்களை கூட கேரமாக தான் போகணும். மிருகங்களை இயற்கையோடு இருந்து இயற்கையாக வாழ்ந்து பழையிறது. அது அடுத்தவனை பற்றி கெடுக்கிறங்கிற எண்ணமே அது கிளை அந்த தாட்சே வர்றதில்ல மிருகங்களுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும். மிருகங்களுக்கு என்னென்னா அது உணவு சாப்பிடணும், அதுக்காக ஒரு மிருகத்தை அடித்து கொலை செய்யுது, அது அப்படியே சாப்பிடுது. விலங்கினை பதிவிடுங்கிறது அதுதான். அதோட முடிஞ்சு சிந்திக்க மாற்றது கிடையாது. அடுத்தவனை கெடுக்குங்கிறது இயற்கையிலே பிறந்து இயற்கையாகவே இருந்து இயற்கையாகவே மரணம் எழுதுறது. அதனால் அதற்கெல்லாம் பாவ புண்ணியமெல்லாம் கிடையாது. ஆனால் மனுஷனுக்கு சிந்திக்க மாற்றல் திறன்மிகுந்த ஆற்றல் இருப்பதனால இந்த எண்ணத்திற்கு வந்து அதிக மதிப்பு கொடுக்கணும். எண்ணத்தின் ஆற்றலை பற்றி தெரிஞ்சிருக்கணும். எண்ணம் என்பது நல்லதை மட்டும்தான் செய்யணும், கெட்டது செஞ்சால் கெட்டது நடக்கும், சந்தேகமே வேண்டியதில்லை. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், கடவுள் வந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவார். திருடனுக்கும் சப்போர்ட் பண்ணுவார், கொலகாரனுக்கும் சப்போர்ட் பண்ணுவார், நல்ல செய்கிறவனுக்கும் சப்போர்ட் பண்ணுவார். இறைநிலைக்கு யார்கிட்டும் பேதம் கிடையாது. ஆனால் எங்கே பேதம் உருவாக்கப்படுகிறது, உருவாகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவரவர்கள் செய்த வினையின் பயன்கள். இப்போ நான் நல்லதே நினச்சிங்க, ஒருத்தர் நல்ல கோயில் கட்டினீங்க, கும்பாபிஷேகம் நடத்தினீங்கன்னா அது போற்றப்பட்டது, எல்லாரும் பாராட்டப்பட்டது. அதே ஒரு கோயிலில் வந்து ஒருத்தர் திருடன் கொள்ளையடிச்சிட்டு போனோன்னா அவங்க போலீஸ் எல்லாம் பிடிச்சிடுறாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, லாக்கில் போட்டுடுறாங்க. இப்போ ரெண்டுமே பாருங்க, கம்பேர் பண்ணி பாருங்கள், எது உயர்ந்தது எது தாழ்ந்தது. கடவுள் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறாரு. கடவுளுங்கிறவர் எல்லாருக்கும் சப்போர்ட், இறைவனுங்கிற சப்போர்ட் பண்ணுறவர் தான். ஆனால் கடவுள் எங்கே வைக்கிறார் அதுக்கு? வினையின் விளைவு, அதுதான் சொல்ல கர்மயோகம். நம்ம செயல் எந்த மாதிரி செயல்கள் செய்கிறோமோ, அறம் சார்ந்த செயல் செய்தால் அறம் தலைக்கும், மரம் சார்ந்த செய்தால் மரம் தலைக்கும். அதனால் தவறான வழியில் போய் தண்டனையில் அனுபவிக்க வேண்டியது தான் இயற்கை. இதில் வந்து மாற்றுக்கிறதுக்கு இடம் கிடையாது. நம்ம வந்து இந்த சின்ன சின்ன சமாச்சாரங்களை மட்டும் நம்ம வாழ்க்கை கடைபிடிச்சா கடவுள் வந்து நம்மோடையே இருப்பார் எப்பவுமே. நீங்கள் நல்லது செஞ்சுட்டே இருங்க, கடவுள் உங்களோட சுற்றிட்டு இருப்பார். உங்களுக்கு ஆற்றல் கிடைக்கும், எனர்ஜி கிடைக்கும். 10 லட்சம் கொடுத்த பார்க்க வேண்டிய நோய்கள் வராது, ஒன்றுமே வராது, எப்பவுமே இருக்கலாம். எல்லோரும் சொல்கிறாங்க நம்ம மனசையும் நல்லா இருந்தால் எப்படிங்க வந்திருக்கு, நோய் வந்து என்ன பண்ணு? நோய்கள் வராது. நீங்கள் மனசு நல்லபடியாக வச்சு நல்ல செயலே செஞ்சு பாருங்கள், நோய் வருதா வரணும், நிச்சயமாக வராது. அதுதான் இறைநிலை. இறைவனுடைய தன்மைகளை நீங்கள் நல்லா வந்து புரிஞ்சிருந்தால், அறிந்திருந்தால் இது விளங்கும். இது ஒன்றாச்சுங்களா? அப்போ வந்து இந்த கர்மயோகம் என்பது இன்னைக்கு நினச்சா மட்டும் இல்லை, அது எப்போ நினச்சாலும் அதாவது ஒரு செயல் செய்கிறோம். இதில் ரெண்டு தத்துவம் இருக்குது, நல்ல முக்கியம் நன்றி உணர்வு, இரண்டாவது விளைவறிந்த விழிப்புணர்வு. ரெண்டு தத்துவம் இதில் அடங்கியிருக்குது. ஒன்று நன்றி உணர்வு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து இந்த இடத்துல இந்த விவசாயி சமுதாய வானொலி 107.4 வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன்னு சொன்னால், நான் இங்கே வந்து பேசுவதற்கு ஒருத்தர் மூல காரணமாக இருந்திருப்பாங்க, நானாக வந்திருக்க மாட்டேன், இல்லை கூப்பிட்டுருப்பாங்க. எனக்கு இந்த இடத்துல வந்து பேசுவதற்கு உங்களோடு அறிமுகமாகி கலந்துரையாடல் வாய்ப்பினை கொடுத்தவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அவர்கள் என்று மறக்காமல் இருக்க வேண்டும்னா, அவங்க தான் தான் உங்கள் மூலமாக தொடர்பு கிடைச்சது. இதுதான் முக்கியமான சமாச்சாரம். அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு யார் எந்த காரியத்தை செஞ்சுருக்காங்களோ, எந்த இது பண்ணியிருக்காங்களோ, அவங்க எப்பவுமே வாழ்நாள் முழுவதும் அந்தந்த உயர்வுகள் வரும்போது நினைச்சிட்டே இருக்கணும். ஒவ்வொரு காலத்திலையும் உயர்வடைவோம். அந்த உயர்வினை அடையும் பொழுதெல்லாம் அவர்களை நினைத்து கொண்டால் அவன் நம்ம நல்லா இருப்போம், அவங்களும் நல்லா இருப்பாங்க. அவங்களுடைய மனதனுடைய அலையே வந்து நமக்கு நல்லதை கொடுக்கும், நமக்கு சப்போர்ட் பண்ணும். அடுத்தது விளைவறிந்த விழிப்பு நிலைங்கிறது தெரிஞ்சுக்கணும். நல்லது கெட்டது, நன்று தீது. ஒருத்தர் சொல்கிறாங்க, பெரியவங்களும் சொல்லியிருக்காங்க, நன்றும் தீதும் பிறர் தர வாரா. நல்லது கெட்டது யாருன்னு நம்ம சொல்கிறோம், அவங்கனால தான் வந்துருச்சு, இவங்கனால வந்துருச்சு சொல்கிறோம், அதெல்லாம் தப்பு. நம்ம செய்கிற செயலுக்கு தகுந்த விளைவு உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பால் வாங்குறீங்க, காய்ச்சிறீங்க, தயிர் ஊற்றி பிறவித்து வச்சுருக்கீங்க, அது என்னாச்சு, தயிராக மாறிடுது. நீங்கள் இந்த பாலை வாங்குறீங்க, காய்ச்சி வச்சிடுறீங்க, அடுத்தது பார்த்து தயிராக மாறுமா? மாறாது. இப்போ தயிரியை வெண்ணெயில் மத்தில் கடையிறீங்க, வெண்ணெய் கிடைக்குது. இப்போ இதெல்லாம் எதில் இது சின்ன சமாச்சாரம் தான். இது நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள், நீங்கள் செய்கிற செயலுக்கு தகுந்த விளைவுகள், இவையெல்லாம் நல்ல விளைவுகள் வந்துருச்சு. இப்போ நீங்கள் ஒருத்தரை கெடுக்கணும்னு நினச்சிங்க, அவன் கெட்டு போகணும் அவனான்னு சொன்னு நினச்சிங்கன்னா, கெடும் பொழுது முதல்ல என்னென்னு அதுக்கே சொல்லியிருக்காங்க, கெடுவான் கெட்டு நினைப்பானுன்னு. இப்போ உங்கள் மனசுலேயே முதல் கெட்ட நினைவுகள் வந்துருச்சு, எண்ணங்கள் வந்துருச்சுன்னா, உங்கள் மனதையே பொறுக்க முடியாமல் மகிழ்ச்சி நிறைந்த மன களங்கம் அடைஞ்சிருது. களங்கம் ஆயிடுச்சுன்னா அந்த களங்கமான அலைகள் தான் அங்கே போகுது. அங்கே போய் அவனுக்கும் இங்கே கெடுதல் பண்ணி, உங்களையும் கெடுதல் பண்ணி, ரெண்டு பேரையும் புஸ்வானமாக்கிறது, ரெண்டுடைய வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு. அப்போ இதிலிருந்து என்ன நம்ம தெரிந்து கொண்டோம்னா, இறைநிலை அடைவதற்கு கர்மயோகம் மிகவும் பயன்படுகிறது. நல்ல எண்ணங்களை நினைத்து, நல்ல சொற்களை பேசி, நல்ல செயல்களையே செய்து வந்தால் நாம் அடைவது இந்த பிறவிலேயே எல்லா களங்கங்களையும் போக்கி இறைநிலையோடு ஒன்றி முக்தி பெறலாம். இதுவே முக்தி அடையும் மார்க்கம் என்று கூறி இந்த நிலையோடு நிறைவு செய்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.
யோகமும் மனித மாண்பும் வரிசையில் யோகத்தின் வகைப்பாடுகளில் இன்று இடம்பெற்றது கர்மயோகம். வழங்கியவர் கோவை மாச்சம்பாளையம் மனவளக்கலை மன்ற தவ மையம் மற்றும் ஆன்மீக கல்வி மையத்தின் திட்ட அலுவலர் பேராசிரியர் என் கலைச்செல்வன் அவர்கள். அன்பு நேயர்களே, ஒலிவலம் வரும் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்கள். நீங்கள் விரும்பும் நிகழ்ச்சிகளை விரும்பும் நேரத்தில் கேட்க ஏதுவாக பல்கலைக்கழக இணையதளமான அக்ரிடெக் போர்ட்டலிலும் நிகழ்ச்சிகள் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன. கேட்பதோடு மட்டுமல்லாமல் நிகழ்ச்சிகள் குறித்த உங்கள் எண்ணங்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அஞ்சல் முகவரி: விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641003. மின்னஞ்சல் முகவரி: DEE@TNAU.AC.IN. இன்னும் வசதியாக அலுவலக நேரத்தில் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0422-2431-055. இதே எண்ணில் நிகழ்ச்சிகளில் உங்கள் பங்களிப்பு குறித்தும் தெரிவிக்கலாம். இது உங்கள் வானொலி 107.4. எப்போ இதை கேளுங்க.